வணக்கம் மாணவர்களே, உவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் வண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் கணிதப்பாட ஆசிரியர் கானா செல்வராஜா. இன்றைய தினம் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் 10 அலகான பங்கு சந்தை தொடர்பான விடயங்களை கலந்துரையாட உள்ளோம். மாணவர்களே, முதலில் நாம் கற்றலுக்கு தேவையான உபகரணங்களை, அதாவது தரம் 11 பகுதி 2 பாட புத்தகம், பென்சில், பேனை, மேலும் தேவையான உபகரணங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டால் நீங்கள் கற்றல் செயற்பாடுகளை செய்வதற்கு மிகவும் இலகுவானதாக அமையும். சரி, இந்த பங்கு சந்தை இருக்கு தானே புள்ளைகள், இந்த பங்கு சந்தையில நமக்கு நடக்கிற பரீட்சையில ஒவ்வொரு வருடமும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. சரிதானே, வாடகை கொள்வனவா இருக்கலாம், கூட்டு வட்டியாக இருக்கலாம், எளிய வட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து சதவீதம் என்ற ஒரு பகுதிக்குள்ள இந்த பங்கு சந்தையிலையும் நமக்கு ஒரு வினா, நல்ல ஒரு வினா வரும். ஆனால் இந்த வார வினாவில் மிக அழகா நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும். விளங்குது தானே? அதுல நேரடியா வந்து நமது பாட புத்தகத்தில் இருக்கிற 10.1 பயிற்சியில் இருக்கிற 10.2 பயிற்சியில் இருக்கிற வினாக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பக்க இலக்கம் வந்து 15, பகுதி 2 புத்தகம், உதாரணம் வந்து 1. விளங்குது தானே? சரி, இப்ப கவனிங்க, அதுல ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மோகன் கொள்வனவு செய்த ரூபா 100 பங்குகள் 5000க்கு கம்பெனி சி 1 பங்குக்கு ரூபா 4 ஆண்டு பங்கு லாபத்தை செலுத்துகிறது அப்படின்னு கணக்கு தந்திருக்காங்க. இதுல வந்து பிள்ளைகள், இதுல பெருசா ஒரு விடயமே கிடையாது. பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மோகன் வந்து சி என்ற கம்பெனியில 5000 பெறுமதியான பங்குகளை வாங்குறாரு. விளங்குது தானே? 5000 பங்குகளை வாங்குறாரு. ஒரு பங்குண்ட பெறுமதி வந்து 100 ரூபாய். அவருக்கு சி என்ற கம்பெனி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு வருடத்துக்கு 4 ரூபாய ஆண்டு பங்கு லாபமாக கொடுக்குது. விளங்குது தானே? அதுல முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், மோகன் பங்குகளை முதலீடு செய்வதன் மூலம் பெரும் ஆண்டு வருமானத்தை காண்கன்னு. பாத்தீங்களா, அங்க கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியை பாருங்க பிள்ளைகள், ஆண்டு வருமானத்தை காண்கன்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு ஒரு பங்குக்கான ஆண்டு வருமானம் வந்து 4 ரூபாய். ஒரு பங்குக்கான ஆண்டு வருமானம் வந்து 4 ரூபாய், அது நமக்கு தெரியும். சரிதானே? மோகன் வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், 5000 பங்குகளை, மோகனிடம் உள்ள பங்குகளின் எண்ணிக்கை வந்து 5000, அதாவது மோகன் வந்து 5000 பங்குகளை வாங்கியிருக்கிறாரு. ஆகவே மோகனின் ஆண்டு வருமானத்தை காணணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மோகனிடம் உள்ள பங்குகள் 5000 இருக்குத்தானே, அந்த 5000 ஆண்டு வருமான ஒரு பங்குக்கு 4 ரூபாய் இருக்குத்தானே, அந்த 4 நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்கணும். பெருக்கும் போது உங்களுக்கு ரூபாய் 20,000 கிடைக்கும். 5000 தர 4 சமன் ரூபாய் 20,000. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த கணக்குகளை செய்யணும். விளங்குது தானே? அதிலேயே பாருங்க பிள்ளைகள், இரண்டாவது கேள்வி, மோகனுக்கு கிடைக்கும் ஆண்டு வருமானத்தை முதலீட்ட தொகையின் சதவீதமாக தருக அப்படின்னு சொல்றாங்க. அவர் முதலீட்டிருக்கிறார்த்தானே, தொகை உண்டு, முதலீடு செய்திருக்கிறார்த்தானே, அந்த முதலீடுல மோகனுக்கு கிடைக்கிற வருமானத்தை கேட்கறாங்க. வருமானத்தையும் கேட்கறாங்க, வருமான சதவீதத்தையும் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால், மோகன் வந்து முதலீடு செய்த பணம் வந்து ஒரு பங்கு பாருங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, மொத்தமா 5000 பங்கு வாங்கியிருக்கிறாரு. ஒரு பங்கு 100 ரூபாய் படி 5000 பங்கு வாங்குறாரு. ஆகவே 100-ஐ 5000 பெருக்கும் போது உங்களுக்கு 500,000 ரூபாய் கிடைக்கும். 500,000 ரூபாய் கிடைக்கும். விளங்குது தானே? அடுத்ததாக அதன் வருமான சதவீதம் கேட்கிறாங்க. வருமான சதவீதம், வருமான சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், முதலாவது வினாவில் வந்து மோகனுக்கு வந்து 20,000 ரூபாய் ஆண்டு வருமானம் கிடைக்கிது. அவர் முதலீடு செய்திருக்கிறாரு 500,000. விளங்குது தானே? அப்ப 500,000 முதலீடு செய்திருக்கிறாரு, அவருக்கு வருமானம் வந்து 20,000 கிடைக்குமாக இருந்தால், 500,000 மேல் 20,000 தர 100, அப்படி சுருக்கி பாத்தீங்கன்னு சொன்னால் 4 வீதம் அப்படிங்கிற விடவுன்னு வரும். விளங்குதா? இதைத்தான் நம்ம புத்தகத்துல மிக தெளிவா அவங்க விளக்கத்தோட போட்டிருக்கிறாங்க. விளங்குதுதானே? ஆகவே நீங்க உங்களோட புத்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த கணக்குக்கான விடைகளும் வந்து அவங்க மிக அழகா உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. விளங்குதுதானே? ஓகே. இப்ப பிள்ளைகள், உங்களோட 10:1 பயிற்சியில முதலாவது வினாவை பாருங்களே. முதலாவது வினாவை, ஒரு முதலீட்டாளர் நவீன் ஆடை கம்பெனியில் ஒரு பங்கு ரூபா 25 வீதம் 1000 பங்குகளை கொள்வனவு செய்தார். என்ன செய்யறாரு? ஒரு பங்கை 25 ரூபாய்க்கு வாங்குறாரு, 1000 பங்குகளையும் கொள்வனவு செய்யறார். விளங்குதுதானே? கேள்வி வந்து அவர் முதலீடு செய்த தொகையாது. கேள்வி கேட்கிறாங்க பாத்தீங்க தானே, அவர் முதலீடு செய்த தொகை. ஆகவே அவர் வாங்கிய பங்கு எத்தனை பிள்ளைகள், நல்லா பாருங்க, அவர் வாங்கிய பங்கு பாருங்க எத்தனை இருக்குன்னு சொல்லி, 1000 இருக்கு. விளங்குதுதானே? அவர் வாங்கிய பங்குகள் வந்து 1000 இருக்கு. ஆனால் ஒரு பங்கின் விலை எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க? 25. சரித்தனை பிள்ளைகள், மிக இலகுவான கேள்வி உண்டுனா, மிக இலகுவான கேள்வி. நீங்க நல்லா பாருங்களேன், மிக நீங்க இந்த கணக்கு செய்யற நேரம் மிக ஆசையா நீங்க எக்ஸாம்ல போயிட்டு இந்த கணக்கை கட்டாயம் நீங்க செய்வீங்க. விளங்குதுதானே? அவர் முதலீடு செய்த தொகை கேட்கிறாங்க, வாங்கிய பங்குகள் வந்து 1000, ஒரு பங்கின் விலை வந்து 25 ரூபாய், 1000-ஐ நீங்க 25-ஆல பெருக்க போறீங்க, பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரூபாய் 25,000 கிடைக்கும். விளங்குதுதானே? அது வந்து முதலாவது கேள்வி. அடுத்த பிள்ளைகள், உங்களுக்கு இரண்டாவது கேள்வி போட்டிருக்காங்க. அந்த கேள்வி எப்படின்னு சொன்னா, கம்பெனி ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்குக்கு ரூபாய் 4 செலுத்தினால் முதலீட்டாளரின் ஆண்டு வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. விளங்குதுதானே? கேள்விகளை மிக கவனமா தெளிவா வாசிங்க, அப்பதான் இந்த கணக்குகளை புடிச்சு கொள்ளலாம். விளங்குதுதானே? அப்ப இந்த கம்பெனியில வந்து வாங்கிய பங்குகள் வந்து எத்தனை? 1000. வாங்கிய பங்குகள் எத்தனை? 1000. விளங்குதுதானே? ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எத்தனை? 4 ரூபாய். ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எத்தனை? 4 ரூபாய். ஆகவே ஆண்டு வருமானம் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தா, 1000-ஐ 4-ஆல பெருக்கும் போது ரூபாய் 4000 கிடைக்கும். விளங்குதுதானே? இதுதான் உங்களுக்கான முதலாவது கேள்வி. முதலாவது கேள்விக்கு ஒன்னாவது கேள்விக்கான விட வந்து ரூபாய் 25,000, இரண்டாவது கேள்விக்கான விட வந்து ரூபாய் 4,000. ஓகே தானே பிள்ளைகள்? அந்த கணக்கை செய்து கொள்ளார். அடுத்து கவனிங்க, இரண்டாவது கணக்குல இரண்டு அட்டவணை தந்திருக்கிறாங்க. இரண்டாவது கணக்குல வந்து இரண்டு அட்டவணை. இது எங்க இருக்குன்னு சொன்னால் உங்களோட புத்தகத்துல 16 பக்கத்துல இருக்கு. விளங்குதுதானே? பின்வரும் அட்டவணைகளை பூரணப்படுத்துக கேள்வி. விளங்குதா? அதுல சொல்றாங்க, ஒன்னாவதுல கொடுக்கறாங்க ஒரு பங்கின் விலை, ஒரு பங்கின் விலை. ரெண்டாவது சொல்றாங்க பங்குகளின் எண்ணிக்கை. மூன்றாவது சொல்றாங்க முதலீடு செய்த தொகை. விளங்குதுதானே? மூன்றும் தரப்பட்டிருக்கு. பங்கின் விலையை பாத்தீங்கன்னு சொன்னால் 10 ரூபாய் 10 ரூபாய் இடையில தரல, அடுத்தும் தரல 30 ரூபாய் 45 ரூபாய். பங்குகளின் எண்ணிக்கை வந்து 2500, 5000, 500, 4000, ரெண்டு இடைவெளி இருக்கு. முதலீடு செய்த தொகை இரண்டு இடைவெளிகள் தந்திருக்கிறாங்க, 50,000, 80,000, 30,000, 135,000. விளங்குதுதானே? இப்ப நம்ம அந்த இடைவெளிகளை நிரப்புற சம்பந்தமான வினாக்களை பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், ஒரு பங்கின் விலை 10 ரூபாய், ஒரு பங்கின் விலை 10 ரூபாய். விளங்குதா? பங்குகளின் எண்ணிக்கை 2500. அவர் எத்தனை பங்கு வாங்கியிருக்கிறாரு? 2500 பங்கு வாங்கியிருக்கிறார். எத்தனை பங்கு வாங்கியிருக்கிறாரு? 2500. ஆகவே முதலீடு செய்த தொகையை பார்க்கணுமா இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? 2500-ஐ 10-ஆல பெருக்கணும். 2500 × 10 = 25,000. 2500 × 10 = 25,000. விளங்குதா? அடுத்து இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு பங்கின் விலை 20 ரூபாய், பங்குகளின் எண்ணிக்கை 5000. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, 5000-ஐ 20-ஆல பெருக்குங்க. 5000 × 20 = 100,000 வரும். 5000-ஐ 20-ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய விட வந்து 100,000 இருக்கும். 100 போட்டுட்டு 3 சைவர் போட்டீங்கன்னா வரும், 100 × 3 = 100 வரும். விளங்குதுதானே? ஓகே, அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். ஒரு பங்கின் விலை இடைவெளி விட்டுருக்கிறாங்க, பங்குகளின் எண்ணிக்கை வந்து 500 பங்கு வாங்கியிருக்கிறாரு, முதலீடு செய்த தொகையும் தந்திருக்கிறாங்க. அவர் வந்து பாருங்க புள்ள, 500 பங்கு வாங்குவதற்கு, சரியாப்பே 500 பங்கு வாங்குவதற்கு அவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா 50,000 ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாரு. விளங்குதா? இப்ப நீங்க வந்து 500 பங்கு வாங்குறீங்க, 50,000 ரூபாய் கொடுத்து. ஆகவே ஒரு பங்கின் விலையை காரணமாக இருந்தால் 50,000 ஐ 500 பிரிக்கணும். 50,000 ஐ 500 பிரிக்கும் போது ஒரு பங்கின் விலை 100 ரூபாய் வரும். விலங்குதானே, பூச்சியங்களை மிக கவனமா விட்டுங்க. 500 ரெண்டு பூச்சியம் இருக்கு, 50,000 பாருங்க 4 பூச்சியம் இருக்கு. பூச்சியங்களை மிக கவனமா வெட்டிட்டு 5 சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 100 ரூபாய் வரும். மிக கவனமா செய்து கொள்ளுங்க. விலங்குதானே, ஓகே. நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். பாருங்க, முதலீடு செய்த தொகை 80,000, பங்குகளின் எண்ணிக்கை 4,000 பங்கு வாங்கியிருக்கிறார். அப்ப 80,000 ×4,000 பங்குன்னு சொன்னா ஒரு பங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 80,000 ÷ 4 அதை பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய விட வந்து 20 இருக்கும். விளங்குதா? ஓகே. அடுத்து கவனிங்க பிள்ளைகள், பங்கின் விலை 30 ரூபாய் தந்திருக்கிறாங்க. விளங்குதா? பங்குகளின் எண்ணிக்கை தெரியாது, முதலீடு செய்த தொகையை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஒரு பங்கின் விலை 30 ரூபாய், முதலீடு செய்த தொகை 30,000. அப்ப எத்தனை பங்கு வாங்கியிருப்பாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 30,000 பிரிக்கணும் 30 பிரிக்கிற நேரம் உங்களுக்கு 1,000 பங்குகள் வரும். 1,000 பங்குகள் வரும். விளங்குதா பிள்ளைகள்? அடுத்து கவனிங்க, ஒரு பங்கின் விலை 45 ரூபாய் தந்திருக்கிறாங்க. மொத்தமா முதலீடு செய்த தொகை 135,000. ஆகவே 135,000 45 பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 3,000 வரும். விளங்குதா? கவனமா சுருக்கினீங்கன்னு சொன்னால் அந்த விடைகள் வந்து மிக தெளிவா வரும். விளங்குது தானே? ஆகவே இந்த அட்டவணையை நீங்க பாருங்க. ஒரு பங்கின் விலை அப்படின்னா 10 ரூபாய் அவங்க கொடுத்திருக்கிறாங்க, 10 ரூபாய் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 100 ரூபாயும் 20 ரூபாயும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். 30 ரூபாய் 45 ரூபாய் அவங்க தந்திருக்கிறாங்க. விளங்குதா? அடுத்தது கவனிங்க, பங்குகளின் எண்ணிக்கை வந்து 2,500, 5,000, 500, 4,000 இதெல்லாம் அவங்க தந்திருக்கிறாங்க. நீங்க கண்டது என்னது? 1,000 ம் 3,000 ம் நீங்க கண்டிருக்கிறீங்க. விளங்குதா? அடுத்து பாருங்க, முதலீடு செய்த தொகை வந்து 1வது நீங்க 25,000 கண்டிருப்பீங்க, 2வது 100,000 கண்டிருப்பீங்க, அடுத்து 50,000, 80,000, 30,000, 135,000 அதெல்லாம் வந்து அவங்க தந்திருக்கிறாங்க. விளங்குதா? இந்த மாதிரி இந்த அட்டவணையில் உள்ள இடைவெளிகளை நீங்க மிக கவனம் நிரப்பிக் கொள்ளுங்க. விளங்குது தானே? ஓகே. நம்ம 2வது அட்டவணையை பார்ப்போம். இரண்டாவது அட்டவணையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பங்குகளின் எண்ணிக்கை இருக்கான். சரியா பிள்ளைகள்? பங்குகளின் எண்ணிக்கை இருக்கான். ஆண்டு பங்கு லாபம் ஒரு பங்குக்குன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆண்டு பங்கு லாபம் ஒரு பங்குக்கு அப்படின்னு சொல்லி அதையும் தந்திருக்கிறாங்க. ஆண்டு பங்கு லாப வருமானம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை தந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த அட்டவணையிலேயே நீங்க பாருங்க, நிறைய இடைவெளிகள் இருக்கு. விளங்குதா? இடைவெளிகள் நிறைய காணப்படுது. அந்த இடைவெளிகளை தான் நம்ம இப்ப வந்து என்ன செய்ய போறோம் சொன்னா பூரணப்படுத்த போறோம். விளங்குது தானே? ரைட் பிள்ளைகள், முதலாவது கணக்கை கவனிங்க. முதலாவது கணக்குல பங்குகளின் எண்ணிக்கை வந்து 500 பங்கு வாங்கியிருக்கான். ஒரு பங்குக்கு வருமானம் வந்து 2 ரூபாய். ஆகவே 500 பங்குக்கு 2 பெருக்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வரும்? 1,000 ரூபாய் வரும். விளங்குதா பிள்ளைகள்? 500 பங்கு வாங்கியிருக்கிறான். நீங்க தான் நினைச்சுக்கங்களேன், 500 பங்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க. ஒரு பங்குன்ற விலை வந்து 2 ரூபாய். ஆகவே 500 ÷ 2 பெருக்கும் போது உங்களுக்கு 1,000 ரூபாய் ஆண்டு பங்கு லாப வருமானமாக இருக்கும். ஆண்டு பங்கு லாப வருமானமாக வரும். விளங்குது தானே? அதே மாதிரி இரண்டாவது கணக்கு பாருங்க, 1,000 பங்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க. ஒரு பங்கு எவ்வளவு? 3 ரூபாய் 50 சதப்படி வாங்கியிருக்கிறீங்க. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? 1,000 ÷ 3 ÷ 50 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 3,500 ரூபாய் வரும். பிள்ளைகள், இந்த பங்குகளை விடுங்களே, நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் 500 கொப்பி வாங்குறீங்க. 500 டொஃபி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து 500 டொஃபி வாங்குறீங்க. ஒரு டொஃபியின் விலை வந்து 2 ரூபாய். ஆகவே என்ன செய்ய போறீங்க? 500 ÷ 2 பெருக்கி 1,000 எடுக்கிறீங்க தானே. அதே தான் இந்த பங்குகள் கணக்கும். இதுவும் நடைமுறையில் உள்ள ஒரு கணக்கு தான். ரைட். உங்களோட மூன்றாவது பாருங்க, மூன்றாவதுல வந்து என்ன சந்திருக்கிறாங்க? ஒரு பங்குக்கு 5 ரூபாய் தந்திருக்கிறாங்க. வருடத்துக்கான பங்கு லாபம் 5,000 இருக்கு. அப்ப 5,000 பங்கு லாபம் வந்திருக்கு, ஒரு பங்குக்கு வந்து 500 ரூபாய். அப்ப நீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பங்குகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 5,000 நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 5 பிரிக்கணும். 5,000 நீங்க வந்து 5 பிரிக்கும் போது 1,000 பங்குகள் வரும். எத்தனை வரும்? 1,000 பங்குகள் வரும். அடுத்த வினாவை பாருங்க, 500,000 இருக்கு. 500,000 நீங்க வந்து என்ன செய்யணும்? 2 ரூபாய் 50 சதத்தால பிரிக்கணும். சரியா, 500,000 2 ரூபாய் 50 சதத்தால பிரிக்கிற நேரம் உங்களுக்கு எவ்வளவு வரும், 200,000 பங்குகள் வரும். 200,000 பங்குகள் வரும், பங்குகளின் எண்ணிக்கை வந்து 200,000. விளங்குதா? அடுத்த கேள்வியை பாருங்க. பங்குகளின் எண்ணிக்கை வந்து 2,000. விளங்குதா? ஆண்டு பங்கு லாப வருமானம் வந்து 8,000. அப்ப கேட்கிற கேள்வி, ஒரு பங்குன்ற விலை கேட்கிறாங்க, 8,000 ரூபாவுக்கு 2,000 பங்கு வாங்கப்படுமா இருந்தால் ஒரு பங்கின் விலை 8,000 ரூபாவுக்கு 2,000 பங்கு வாங்கப்படுமாக இருந்தால் ஒரு பங்கின் விலை 8,000 2,000 பிரிக்கும் போது ஒரு பங்கின் விலை வந்து 4 ரூபாய் வரும். விளங்குதா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். 2,250 ரூபாய் கொடுத்து 750 பங்குகள் வாங்குறார். 2,250 ரூபாய் கொடுத்து வருமானம் அவருக்கு 2,250 ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்குது, ஆனால் 750 பங்குல. ஆகவே ஒரு பங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 2,250 பிரிக்கணும் 750. ஆகவே ஒரு பங்கின் விலை வந்து எவ்வளவு வரும், 3 ரூபாய் வரும். விளங்குதா? ஆகவே இந்த பங்குகள் கணக்கு செய்யற நேரத்தில் பெரிய கணக்குகள் செய்யணுமா இருந்தா இந்த மாதிரியான அட்டவணைக்குள்ள உள்ள கேள்விகளை வந்து மிக தெளிவா மிக கவனமா நீங்க செய்து பழகணும். விளங்குது தானே? இந்த அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னால் பங்குகளின் எண்ணிக்கை 500, 1,000 தந்திருக்கிறாங்க. நம்ம 1,000 பங்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 200,000 பங்கு நம்ம கண்டுபிடிச்சோம். விளங்குதா? 2,000 பங்கு அவங்க தந்திருக்கிறாங்க, 750 பங்கு அவங்க தந்திருக்கிறாங்க. சரியா, ஒரு பங்கின் விலை வந்து 2, 3 ரூபாய் 50 சதம், 5 ரூபாய், 2 ரூபாய் 50 சதம் அவங்க தந்திருக்கிறாங்க. நம்ம நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, 4 ரூபாய் 3 ரூபாய் இது ரெண்டையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. விளங்குதா பிள்ளைகள்? அதே மாதிரி ஆண்டு பங்கு லாப வருமானம் காரணமா இருந்தால் நீங்க என்ன செய்யணும், 500 2 பெருக்கி 1,000, 1,350 பெருக்கினீங்கன்னு சொன்னா 3 ரூபாய் 50 சதத்தால பெருக்கினீங்கன்னு சொன்னா 350 ரூபாய் வரும். விளங்குது தானே? ஏனைய கேள்விகள் வந்து அவங்களே தந்திருக்கிறாங்க. விளங்குதா பிள்ளைகள்? இந்த மாதிரி இந்த அட்டவணைகளை மிக கவனமா நீங்க செய்து கொள்ளணும். விளங்குது தானே? ஓகே, நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா பிள்ளைகள், 3வது வினா 10.1 பயிற்சியில காணப்படுகின்ற 3வது வினா 17வது பக்கத்தில் இருக்கு. விளங்குது தானே? கணக்க பாருங்க பிள்ளைகள். ஒரு வரையறுத்த பொது கம்பெனி அதன் மூலதனத்தை திரட்டுவதற்காக ஒரு பங்கு ரூபாய் 25% வீதமாக 10 மில்லியன் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறது. அப்பங்குகளுக்கான ஆண்டு பங்கு லாபம் ஒரு பங்குக்கு ரூபாய் 5 ஆகும். அக்கம்பெனியில் முதலீட்டுக்காக முன்வரும் சங்கர் கம்பெனியின் 50,000 பங்குகளை கொள்வனவு செய்கிறார். அதாவது இதுல சுருக்கமா இந்த விடயத்தை சொல்ல போனா என்ன தெரியுமா, கம்பெனி ஒன்று 10 மில்லியன் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குது. ஒரு பங்குண்ட பெறுமதி 25 ரூபாய். அந்த பங்குக்கான பங்கு லாபம் ஒரு வருடத்துக்கு ஒரு பங்குக்கான பங்கு லாபம் 5 ரூபாய். சங்கர் அந்த கம்பெனியில 50,000 பங்குகளை கொள்வனவு செய்யறாரு. இவ்வளவுதான் அதில் உள்ள விஷயம். விளங்குது தானே? இப்ப கவனிங்க, கம்பெனியின் மூலதனத்தை கேட்கறாங்க. அப்ப கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு பங்கின் விலை வந்து 25 ரூபாயா தீர்மானிச்சிருக்குது. ஒரு பங்கின் விலை 25 ரூபாய். ஆனால் அதே கம்பெனி வழங்கிய மொத்த பங்குகள் வந்து 10 மில்லியன். விளங்குது தானே? 10 மில்லியன் பங்குகளை கம்பெனி வழங்குது. ஆகவே கம்பெனியின் மூலதனத்தை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் 10 மில்லியனை 25ஆல பெருக்கும் போது உங்களுக்கு 250,000 வரும். 250,000 வரும் பிள்ளைகள். 250,000 எப்படி எழுதணும் சொன்னால், 250 போடுங்க, அங்கிட்டு 6 சைபரை போட்டுக்கொள்ளுங்க. 250,000 என்று சொல்லி 6 சைபர்கள் வரும். மிக தெளிவா ஒரு பூச்சியத்தை கூட விட்டுறாம மிக அழகா மிக தெளிவா அந்த கணக்கை நீங்க செய்து கொள்ளணும். ஓகே தானே பிள்ளைகள்? ஓகே, நம்ம அடுத்த வினாவுக்கு போவோம். அதுல இன்னொரு வினா கேட்கறாங்க. சங்கர் கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை கேட்கறாங்க. சங்கர் வந்து கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை கேட்கறாங்க. விளங்கு தானே? சங்கர் வாங்கிய பங்குகள் வந்து 50,000. ஓகே, ஒரு பங்கின் விலை வந்து 25 ரூபாய். ஆகவே நீங்க செய்ய வேண்டிய வேலை, 50,000 25ஆல பெருக்கும் போது 1,250,000 வரும். 1,250,000 1,250,000 வரும். என்ன செய்யணும், 50,000 25ஆல பெருக்கணும். ஓகேயா? அந்த கேள்வி சரி. ஓகே, அடுத்து உங்களுக்கு 3வது இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னால், பங்கு முதலீட்டிலிருந்து சங்கருக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் பங்கு லாபத்தை காண்கன்னு சொல்றாங்க. சரிதானே? சங்கர் வாங்கிய பங்குகள் எத்தனை? 50,000. ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எத்தனை? 5. ஆகவே மொத்த பங்கு லாபம் வந்து 50,000 நீங்க 5 பெருக்கும் போது 250,000 வரும். இறங்குதா பிள்ளைகள்? 250,000 வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. சங்கரின் ஆண்டு பங்கு லாபம் அவர் இட்ட தொகையின் என்ன சதவீதம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சங்கர் பாருங்க புள்ள, 1,250,000 பங்குகள் வாங்குறாரு. அதாவது 50,000 பங்க 25 ரூபா படி வாங்குறாரு. 50,000 பங்க 25 ரூபா படி 1,250,000 வாங்குறாரு. அவருக்கு கிடைச்ச பங்கு லாபம் வந்து எவ்வளவு? 250,000 கிடைக்குது. 50,000 பங்குக்கு 5 ரூபா படி 250,000 கிடைக்குது. ஆகவே 1,250,000 மேல் 250,000 தர 100 போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20% வரும். போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியா 20% வரும். விளங்குது தானே? அந்த கணக்குகளை மிக கவனமா செய்து கொள்ளுங்க. ஆகவே முதலாவது கணக்கான விட 250 மில்லியன், இரண்டாவது கணக்கான விட 1,250,000, மூன்றாவது கணக்கான விட 250,000, நான்காவது கணக்கான விட வந்து 20% இருக்கும். 20% காணப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகே. நம்ம வந்து உங்களோட புத்தகத்தில் இருக்கிற, அதாவது 17 இருக்கிற 4வது வினாவை பார்ப்போம். 4வது வினாவில் ஆண்டு பங்கு லாபத்தை ஒரு பங்குக்கு ₹3 செலுத்தும் கம்பெனி ஒன்றில் ஒரு குறித்த எண்ணிக்கையான பங்குகளை ஒரு பங்கு ₹20 சந்தானம் கொள்வனவு செய்தார். அவர் அம்முதலீட்டிலிருந்து ஆண்டின் இறுதியில் ₹12,000 பங்கு லாபத்தை வருமானமாக பெறுகிறார். இதுல வந்து பெருசா ஒன்றுமே சொல்லல பிள்ளைகள். என்னன்னு சொன்னா, ஒரு பங்குக்கு ₹3 படி 12,000 அவருக்கு வருமானம் கிடைச்சிருக்குது. ஒரு பங்குண்ட விலை வந்து ₹20. விளங்குது தானே? முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், கம்பெனியில் சந்தானம் வைத்திருந்த பங்குகளின் எண்ணிக்கையை தான் கேட்கறாங்க. பங்குகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணுமா இருந்தா பிள்ளைகள் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அந்த வருமானம் கிடைச்சிருக்கு தானே, 12,000 வருமானம் கிடைக்கிதானே, அந்த 12,000 வருமானத்தை ஒரு பங்குக்கு எவ்வளவு? ₹3. ஒரு பங்குக்கு எவ்வளவு? ₹3. ஆகவே ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைத்த பங்கு லாப வருமானம் வந்து 12,000. விளங்குதானே? ஒரு பங்குக்கு ₹3 சொன்னால் சந்தானம் வாங்கிய பங்கு வந்து 12,000 பிரியும் போது 4,000 பங்குகள் வரும். விளங்குதானே? அதுலேயே உங்களுக்கு இரண்டாவது கேள்விய, பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு சந்தானம் முதலீடு செய்த தொகையை காண்க. பாத்தீங்களா கேள்விய, பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு சந்தானம் முதலீடு செய்த தொகையை காண்க. விளங்குதா பிள்ளைகள்? மிக இலகுவான ஒரு கேள்வி ஒன்று தான் எனக்கு வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து வாங்கிய பங்குகள் எத்தனை? முதலாவது கேள்வியில விட வந்துருச்சு. முதலாவது கேள்வியில உங்களுக்கு விட வந்துருச்சு. வாங்கிய பங்கு எத்தனை? 4,000 பங்கு. ஒரு பங்கின் விலை எவ்வளவு? ₹20. ஆகவே முதலீடு செய்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்? 4,000 பெருக்கும் போது ₹80,000 வரும். விளங்குதா? 4,020 பெருக்கும் போது 80,000 வரும். ஆகவே இந்த 4வது கணக்கான முதலாவது கேள்விக்கான விட வந்து 12,003 பிரிக்கும் போது 4,000 பங்குகள் வரும். இரண்டாவது கேள்விக்கான விட 4,020 பெருக்கும் போது ₹80,000 வரும். விளங்குது தானே பிள்ளைகள்? இந்த மாதிரி அந்த கணக்கை நீங்க செய்து கொள்ளலாம். ஓகே, நம்ம வந்து 5வது கணக்கு பார்ப்போம். விளங்குதா பிள்ளைகள்? 5வது கணக்குல கணேசன் தன்னிடமிருந்த ₹100,000 தொகையில் அரைவாசியை, பிள்ளைகள் அந்த இடத்துல பாருங்க, அரைவாசியைன்னு சொல்றாங்க. அப்ப 100,000 அரைவாசி எவ்வளவு வரும்? 50,000. விளங்குதானே? 50,000 வரும். விளங்குதானே? அரைவாசின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். அரைவாசியை ஒரு குறித்த கம்பெனியில் ஆண்டுதோறும் ஒரு பங்குக்கு ₹4 செலுத்தப்படும் ₹25 ஒரு குறித்த எண்ணிக்கையை கொள்வனவு செய்கிறார். அவர் என்ன செய்யறாரு? தனக்கிட்ட இருக்கிற 100,000 தொகையில 50,000 பங்கு வாங்குறாரு. ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு? ₹4. அந்த பங்குண்ட பெருமதி எவ்வளவு? ₹25. விளங்குதானே? அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், 50,000 பங்குகளை வாங்குறாரு. விளங்குதானே? மிகுதி காணப்படுகின்ற தொகை 50,000 ஒரு நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்யறாரு. மிகுதி காணப்படுகின்ற தொகை 50,000 ஒரு நிதி நிறுவனத்தில் வந்து அவர் வந்து வைப்பு செய்யறாரு. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்யறது எவ்வளவு? 50,000 ரூபாய். அதுலயும் பிரச்சனை ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அரை ஆண்டுக்கு 12% வட்டி. நல்லா கவனிங்க, அரை ஆண்டுக்கு 12% வட்டின்னு சொல்றாங்க. விளங்குத்தனே, கணக்குல என்ன கேட்கிறாங்க? ஓராண்டின் பின்னர், ஓராண்டின் பின்னர் அரை ஆண்டுக்கு 12% வட்டின்னு சொன்னால் ஓராண்டின் பின்னர்னு கேட்கிறாங்க கேள்வி. விளங்குது தானே? அப்ப அரை ஆண்டுக்கு 12% சொன்னால் ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 24%. விளங்குது தானே? ஆனால் இந்த நம்ம தமிழ் மொழி மூல புத்தகத்துல மட்டும்தான் அரையாண்டுங்கிற வசனம் வந்திருக்குது. விளங்குதா பிள்ளைகள்? நம்ம தமிழ் மொழி மூல புத்தகத்துல மட்டும்தான் அரையாண்டுங்கிற வசனம் வந்திருக்குது. சிங்கள மொழி மூலமான புத்தகத்திலையும் ஆங்கில மொழி மூலமான புத்தகத்திலையும் அது வந்து ஆண்டுக்கு 12% வட்டியை வழங்கும், ஆண்டுக்கு 12% வட்டியை வழங்கும் தான் அங்க வந்திருக்குது. விளங்குது தானே? ஆகவே நீங்க அந்த சிங்கள இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க 12% மட்டும்தான் போட்டு கணக்கு செய்யணும். ஆகவே தமிழ் மூலம் இந்த புத்தகத்தில் நீங்க பாக்குற நேரம் 12% வந்து அரை ஆண்டுக்குன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு வந்து 24% பார்க்கணும். விளங்குது தானே? ரைட். முதலாவது கேள்வியை பார்ப்போம். நம்ம வங்கியில் வைப்பு செய்த தொகை, அதாவது அவர் என்ன செய்யறாரு, பங்குகளும் வாங்குறாரு, ஒரு நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்யறாரு. அந்த நிதி நிறுவனத்தை தான் நான் வங்கின்னு சொல்றேன். விளங்குதா? அப்ப 50,000 வைப்பு செய்யறாரு. அப்போ வங்கி வட்டி எவ்வளவு வரும்? 100 × 12 தர 50,000. 100 × 12 தர 50,000. ஆகவே 6,000 வரும். இது வந்து 6,000 எப்படி வரும்? அரை ஆண்டுக்கு தான் வரும். அரை ஆண்டுக்கு தான் 6,000 வரும். ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 2 பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 12,000 அன்னைக்கு வரும். விளங்குதா? 12,000 வரும். ஓகே, அதை நீங்க செய்திருப்பீங்க. ரெண்டாவது கவனிங்க, வாங்கிய பங்குகள் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அவர் வந்து பங்குகளுக்கு நம்ம போறோம். பங்குகளுக்கு போற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து 50,000 ரூபாவுக்கு ஒரு பங்கு 25 ரூபாய்ப்படி பங்குகளை வாங்குறாரு. அப்ப 50,000 ரூபாவுக்கு 25 ரூபாய்ப்படி பங்குகள் வாங்குவாரா இருந்தா 50,000-ஐ நீங்க 25 பிரிக்கணும். பிரிக்கிற நேரத்தில் 2,000 பங்குகள் வரும். விளங்குது தானே? 2,000 பங்குகள் வரும். அந்த 2,000 பங்குகளை ஒரு பங்குண்ட பங்கு லாபம் எவ்வளவு? ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு? 4 ரூபாய். ஒரு பங்குக்கான பங்கு லாபம் வந்து 4 ரூபாய். ஆகவே 2,000-ஐ 4 பெருக்கும் போது உங்களுக்கு 8,000 ரூபாய் வரும். விளங்குது தானே? ஆனால் வங்கியில வைப்பு செய்யற நேரம் அவருக்கு எவ்வளவு வந்திருக்குது? 12,000 ரூபாய் வந்திருக்குது. விளங்குதா? பங்கு லாபம் வாங்குற நேரம் எவ்வளவு வந்திருக்குது? 8,000 வந்திருக்குது. ஆகவே இந்த இடத்துல பாருங்க, நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்வதன் மூலம் 12,000 கிடைக்குது, பங்குகளை கொள்வனவு செய்வதன் மூலம் 8,000 கிடைக்குது. ஆகவே நிதி நிறுவனம் வந்து இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அனுகூலமானதாக அமையும். ஆனால் வேற புத்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில மொழி மூல புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரும்னு சொன்னால், வங்கியில வைப்பு செய்த தொகை 50,000, வங்கி வட்டி 100 × 12 தர 50,000, ஆகவே 6,000. ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 12%. 12% சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 6,000 தான் வரும். கீழே பாத்தீங்கன்னு சொன்னால் வாங்கிய பங்குகள் பங்கு லாபம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பங்கு லாபம் வந்து 8,000 வரும். ஆகவே அங்க 6,000 வருது, இந்த இடத்துல 8,000 வருதுன்னு சொன்னால் ஆகவே அங்க வந்து எது அனுகூலமிக்கதாக அமையும்? பங்கு சந்தையில முதலீடு செய்வது அனுகூலமிக்கதாக அமையும். விளங்குதா? உங்களோட புத்தகத்தின் படி நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்வது அனுகூலமிக்கதாக அமையும். ஆனால் ஆங்கில மொழி மூல புத்தகத்தின் படி பங்கு சந்தையில முதலீடு செய்வது அனுகூலமிக்கதாக அமையும். காரணம், நம்ம புத்தகத்துல அரை ஆண்டுக்கு 12% வட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆங்கில மொழி மூலமான புத்தகத்துல வந்து ஆண்டுக்கு 12% வட்டின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி கணக்குகள் வார நேரத்துல மிக கவனமா மிக தெளிவா விடைகளை செய்து கொள்ளுங்க. விளங்குது தானே? ஓகே, நம்ம வந்து 10:1 பயிற்சியில இருக்கிற சகல கணக்குகளுக்குமான விடைகளை பார்த்துருக்கிறோம். 10:1 பயிற்சியில இருக்கிற சகல கணக்குகளுக்குமான விடைகளை வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகே, நம்ம இப்ப வந்து 10:2 பயிற்சியை பார்ப்போம். 10:2 பயிற்சி பக்கம் வந்து 19 பக்கத்துல இருக்கு. விளங்குது தானே? அதுலயும் ஒரு உதாரணம் தந்திருக்கிறாங்க. விளங்குதா? பங்கு சந்தையுடன் தொடர்பு பட்ட ஒரு முதலீட்டாளராகிய திரு பெரேரா ஒரு குறித்த கம்பெனியில் 2,000 பங்குகளை 1 ரூபாய் 20% கொள்வனவு செய்தார். அக்கம்பெனியின் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 25 ஆக உயர்ந்த போது அவர் தம்மிடம் இருந்த எல்லா பங்குகளையும் விற்கிறார். என்ன சொல்றாங்க புள்ள? என்ன சொல்றாங்க? பெரேரா அப்படிங்கிறவர் வந்து 2,000 பங்குகளை வாங்குறாரு. ஒரு பங்கு எவ்வளவுக்கு வாங்குறாரு? 20 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாரு? 20 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. விளங்குதா? ஆனால் அதே 20 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவுக்கு விற்கிறாரு? 25 ரூபாய்க்கு விற்கிறாரு. பங்கு 25 ரூபாயா ஆகின உடனே பங்கு என்ன செய்யறாரு சொன்னா வித்துறாரு. விளங்கு தானே? ஓகே, இப்ப நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை காண்க. கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை யார் முதலீடு செய்த தொகை? பெரேரா முதலீடு செய்த தொகை. விளங்குது தானே? திரு பெரேரா தான் கம்பெனியில வாங்குறாரு. ஆகவே பெரேரா என்ன செய்யறான்னு சொன்னால் வாங்கிய பங்கு வந்து 2000. பெரேரா வந்து வாங்கிய பங்குகள் வந்து 2000. ஒரு பங்கின் கொள்வனவு விலை வந்து எவ்வளவு? 20 ரூபாய். ஆகவே முதலீடு செய்த தொகை 2000 × 20 = ₹40,000. 2000 × 20 = ₹40,000. விளங்குது தானே? ஓகே, அதுலேயே உங்களோட இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். அந்த இரண்டாவது கேள்வியில பங்குகளை விற்பதன் மூலம் அவர் பெற்ற தொகையை காண்க. பங்குகளை விற்பதன் மூலம் அவர் பெற்ற தொகையை கேட்கிறாங்க. விளங்குதா? அவர் பங்கை வாங்கியிருக்கிறாரு, 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அதே பங்கை 25 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே பங்கை 25 ரூபாய்க்கு விற்கிறாரு. விளங்குது தானே? மொத்தமா வாங்கிய பங்கு எத்தனை? 2000. 2000 பங்கை 25 ரூபாய் படி விற்கிறாரு. ஆகவே 2000 × 25 = ₹50,000. விளங்குதா? ஒரு பங்கின் சந்தை விலை 25, வாங்கிய பங்குகள் 2000. ஆகவே விற்பனையின் மூலம் பெற்ற தொகை 2025 பெருக்கும் போது ₹50,000 பெறப்படும். விளங்குதா? ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். பெற்ற மூலதன லாபம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கேள்வி. கவனிங்க, பங்குண்ட விலை வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பங்குகளுக்கு முதலீடு செய்த தொகை வந்து 40,000. விளங்குது தானே பிள்ளைகள்? ஆரம்பத்தில் பாருங்க, 20 ரூபாய் தான் பங்கின் பெருமதி. 20 ரூபாய்ப்படி 2000 பங்கு வாங்குறாரு 40,000 ரூபாய்க்கு. விளங்குது தானே? விற்பனையின் மூலம் பெற்ற தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது? விற்பனையின் மூலம் பெற்ற தொகை, அதாவது பங்கின் விலை 25 இருக்கிற நேரத்தில் 2000 பங்கையும் விற்கிறாரு, 50,000 கிடைச்சிருக்குது. ஆகவே அவருக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? 50,000 இருந்து 40,000 கழிக்கும் போது 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். 50,000 × 40,000 போனால் 10,000 கிடைக்கும். விளங்குது தானே? அடுத்தது, பெற்ற மூலதன லாபத்தை கொள்விலையின் சதவீதமாக காட்டுக. அப்படின்னு சொன்னால் கொள்விலை வந்து எவ்வளவு? 40,000. 40,000 ரூபாய்க்கு பங்குகள் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? 1,000 ரூபாய். ஆகவே பின்னத்தை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், 40,000 மேல் கொள்விலை வந்து 40,000, அவருக்கு கிடைத்த லாபம் வந்து 10,000. அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? 10,000. ஆகவே 40,000 × 10,000 = 100. 40,000 × 10,000 = 100 போட்டீங்கன்னா 25% வரும். எத்தனை வீதம் வரும்? 25% வரும். இது ஒரு முறை. சரியா பிள்ளைகள்? இந்த கடைசி கேள்வி இருக்குதானே, நாலாவது கேள்வி இருக்குதானே, அந்த நாலாவது கேள்வியை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். சரியா? முறை ரெண்டுலையும் செய்யலாம். நாலாவது கேள்வியை இன்னும் ஒரு முறையிலையும் செய்யலாம். அந்த முறையை பாருங்க, கணக்குல பாருங்க, வாங்கிய விலை ₹20, விற்ற விலை ₹25, ஆகவே லாபம் 25 இருந்து 20 கழிச்சிங்கன்னா 5 ரூபாய். அப்ப வாங்கின விலை 20 × 5 சொன்னால், 20 × 5 = 100 போட்டீங்கன்னா, 20 × 5 = 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே 25% வரும். விளங்குதா? இந்த மாதிரி இந்த கணக்குகளை உங்களுக்கு எந்த முறையில விளங்குதோ அந்த முறையில மிக தெளிவா செய்து கொள்ளுங்க. விளங்குது தானே? ஓகே, நம்ம வந்து 10.2 பயிற்சியில முதலாவது ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்கிறாங்க. அந்த அட்டவணையை நம்ம பார்க்க போறோம். அட்டவணையை பூரணப்படுத்துகன்னு தந்திருக்கிறாங்க. 10.1 பயிற்சியிலேயே 2 அட்டவணை தந்திருந்தாங்க. விளங்குது தானே? அதே மாதிரி 10.2 பயிற்சியிலையும் ஒரு அட்டவணை தராங்க. இதுல வந்து முதலீடு செய்யும் பணம் தந்திருக்கிறாங்க, ஒரு பங்கின் சந்தை விலை தராங்க, கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கையும் தராங்க, ஒரு பங்குக்கு ஆண்டு பங்கு லாப வருமானமும் தராங்க. விளங்குது தானே? நிறைய இடைவெளிகள் இருக்குது, அந்த இடைவெளிகளை நம்ம நிரப்ப போறோம். முதலாவது கணக்கை பாருங்க, முதலீடு செய்த தொகை வந்து 50,000. ஒரு பங்கின் சந்தை விலை கொடுத்திருக்கிறாங்க 25. அப்ப 50,000 ரூபாவுக்கு முதலீடு செய்திருக்கிறாரு, ஒரு பங்கு 25 ரூபாய் படி. ஆகவே என்ன செய்யணும்? கொள்வனவு செய்யும் பங்குகளை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 50,000 × 25 பிரிக்கணும். 50,000 × 25 பிரிக்கும் போது 2,000 பங்குகள் வரும். ஆனால் ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு? ஒரு பங்குக்கு வருட வருமானம் எவ்வளவு? 3 ரூபாய். ஒரு பங்குக்கு 3 ரூபாயா இருந்தால் 2000 பங்குக்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 2000 3 பெருக்கணும். பெருக்கினால் 6000 வரும். 2000 3 பெருக்கினால் 6000 வரும். விளங்குது தானே? ரைட். உங்களோட இரண்டாவது கேள்வியை பாருங்க. முதலீடு செய்த பணம் 20000, ஒரு பங்கின் சந்தை விலை 40000. ஆகவே கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை, கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை தெரியாது. ஒரு பங்குக்கு ஆண்டு பங்கு லாப வருமானம் 1500. அங்க பாருங்க புள்ள, ஒரு பங்குக்கு பங்கு லாப வருஷத்துக்கு கிடைச்சிருக்கிற வருமானம் 1500, 3 ரூபாய் படி 1500. ஆகவே கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், 1500 3 பிரிக்கணும். 1500 3 பிரிக்கிற நேரம் 500 பங்குகள் வரும். விளங்குதானே? 500 பங்குகளை ஒரு பங்கின் சந்தை விலை 40 ரூபாயில பெருக்கினீங்கன்னு சொன்னால் முதலீடு செய்யும் பணம் 20000 வரும். விளங்குதா? 500 பங்குகளை 40 பெருக்கிற நேரம் ரூபாய் 20000 வரும். விளங்குதா? அடுத்த கேள்வி பாருங்க. முதலீடு செய்யும் பணம் வந்து 75000 முதலீடு செஞ்சிருக்கிறாரு. கடைசியில பாருங்க, 3000 வருஷத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு வருடத்துக்கான லாபம் 3000, ஒரு பங்குக்கு எவ்வளவு? 3 ரூபாய். அப்ப 3000 3 பிரிக்கணும். 3000 3 பிரிக்கிற நேரத்தில் 1000 பங்குகள் வரும். விளங்குதா பிள்ளைகள்? 1000 பங்கு. அவர் எத்தனை பங்கு வாங்கியிருக்கிறாரு? 1000 பங்கு வாங்கியிருக்கிறாரு. 1000 பங்கு எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு? 75000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. பாருங்க, 1000 பங்கு எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு? 75000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு முதலீடு செய்யும் பணம். அப்ப 75000 1000 பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பங்கின் சந்தை விலை எவ்வளவு? 75 ரூபாய். விளங்குது தானே? ஒரு பங்கின் சந்தை விலை வந்து 75 ரூபாய் வரும். ஓகேயா பிள்ளைகள்? அடுத்து கவனிங்க, முதலீடு செய்யும் பணம் தெரியாது. விளங்குதா? ஒரு பங்கின் சந்தை விலை நமக்கு தெரியும், 15 ரூபாய். கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியும், 500. இப்ப கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பங்குக்கு ஆண்டு பங்கு லாப வருமானம் கேட்கிறாங்க. ஆகவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், 500 பங்கு உங்களுக்கு தெரியும். 500 பங்கு மேலே பாருங்க, ஒரு பங்குக்கு 3 ரூபாய், 500 3 பெருக்கினீங்கன்னா 1500 ரூபாய் கடைசி நேரில் வரும். 1500 ரூபாய் கடைசி நேரில் வரும். முதலாவது நிரல வந்து ஒரு பங்கின் சந்தை விலை 15, வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 500. ஆகவே 15 500 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 7500 ரூபாய் முதலாவது நிரல முதலீடு செய்யும் பணம் வரும். விளங்குதா? ஓகே, கடைசியா ஒரு கணக்கு பார்ப்போம். முதலீடு செய்யும் பணம் வந்து 120000, கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை 2000. அப்ப 2000 ரூபாய் கொடுத்து 2000 பங்க 120000 வாங்கியிருக்கிறாரு. அப்ப 120000 2000 பிரிக்கும் போது ஒரு பங்குண்ட விலை 60 ரூபாய் வரும். அது வந்து இரண்டாவது நிரல வரும். 120000 2000 பிரிக்கும் போது ஒரு பங்குண்ட விலை 60 ரூபாய் இரண்டாவது நிரல வரும். விளங்குதானே? இப்ப உங்களுக்கு தெரியும் கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை 2000 உங்களுக்கு தெரியும். தெரியும் தானே? அந்த 2000 ஒரு பங்குண்ட வருமானம் எவ்வளவு? 3 ரூபாய். 2000 3 பெருக்கும் போது உங்களுக்கு வந்து 6000 வரும். விளங்குதா? இந்த அட்டவணையை பாருங்க. முதலீடு செய்யும் பணம் 50000 20000 75000 7500 120000. விளங்குதானே? ஒரு பங்கின் சந்தை விலை வந்து 25 ரூபாய் 40 ரூபாய் 75 ரூபாய் 15 ரூபாய் 60 ரூபாய். விளங்குதா? கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை வந்து 2000 பங்கு 500 பங்கு 1000 பங்கு 500 பங்கு 2000 பங்கு. கடைசி நிரலை பாருங்க, ஒரு பங்குக்கு ஆண்டு பங்கு லாப வருமானம் வந்து 1வதுக்கு வந்து ரூபாய் 6000, 2வதுக்கு ரூபாய் 1500, 3வதுக்கு ரூபாய் 3000, 4வதுக்கு 1500, 5வதுக்கு 6000 அப்படின்னு சொல்லி அந்த அட்டவணையை நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் கவனமா நிரப்பிக் கொள்ளலாம். விளங்குது தானே? ஓகே, அந்த மாதிரி அதை செய்து கொள்ளுங்க. அடுத்து 10.2 பயிற்சியில இரண்டாவது கேள்வி. ஓகே, ஆண்டுதோறும் பங்கு லாபமாக ஒரு பங்குக்கு ரூபாய் 4 செலுத்தும் கம்பெனி ஒன்றில் சந்தை விலை ரூபாய் 30 ஆக உள்ள பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முரளி ரூபாய் 60000 முதலிட்டார். 1வது கேள்வி, முரளி கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. எப்படி செய்யணும்? முதலீடு செய்த தொகை எவ்வளவு? 60000. ஒரு பங்கின் சந்தை விலை எவ்வளவு? 30000. ஆகவே பங்குகளின் எண்ணிக்கை வந்து 60000 30 பிரிக்கும் போது 2000 பங்குகள் வரும். விளங்குதா பிள்ளைகள்? 60,030 பிரிக்கும் போது 2,000 பங்குகள் வரும். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது வினா, பங்கு முதலீட்டின் மூலம் முரளி பெறும் ஆண்டு பங்கு லாபம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை எத்தனை? 2,000 பங்கு வாங்குறாரு. ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு? 4 ரூபாய். ஆகவே ஆண்டு பங்கு லாபம் என்ன செய்யணும்? 2,000 பெருக்கணும். 2,000 பெருக்கும் போது ரூபாய் 8,000 வரும். ரூபாய் 8,000 வரும். விளங்குது தானே? அந்த மாதிரி அந்த இரண்டாவது கேள்வியை செய்து கொள்ளலாம். ஓகே, இப்ப மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். ஆண்டு பங்கு லாபம் முதலிடப்பட்ட பணத்தின் என்ன பின்னமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. விளங்குதா? அப்ப கவனிங்க, முதலீடு செய்த தொகை எவ்வளவு? 60,000 ரூபாய். 60,000 முதலீடு செய்யறாரு. விளங்குதா? பங்கு லாபம் எவ்வளவு வந்திருக்குது? 8,000 ரூபாய் பங்கு லாபம் வந்திருக்குது. அப்ப முதலீடு செய்த தொகை 60,000, பங்கு லாபம் 8,000 வந்திருக்குது. ஆகவே முதலிட்ட பணத்தின் பின்னான்னு சொன்னால் 60,000 மேல் 8,000 தர 100, 60,000 மேல் 8,000 தர 100, அல்லது 8,000 கீழ் 60,000 தர 100 சமம் 40 கீழ் 3 வரும். சுருக்கி எடுத்தீங்கன்னா 40 கீழ் 3 வீதம் வரும். அந்த 40 கீழ் 3 நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் கலப்பு எண்களாக எழுதலாம். 13 மூன்றின் மேல் 1 வீதம் சொல்லி போடலாம். 13 மேல் 3 மேல் 1 சொல்லி அந்த வீதங்களை போட்டுக்கொள்ளலாம். விளங்குதா? ஆகவே இந்த இரண்டாவது கணக்கான விட வந்து முதலாவது கேள்விக்கு 2,000, இரண்டாவது கேள்விக்கு 8,000, மூன்றாவது கேள்விக்கு வந்து 13 மூன்றின் மேல் 1 அல்லது 40 கீழ் 3 சொல்லி இங்க வந்து விட வந்திருக்கும். விளங்குதானே? ஆகவே இந்த இரண்டாவது கேள்வியும் மிக இலகுவான ஒரு கேள்வி தான். இதையும் மிக கவனமா செய்து கொள்ளுங்கள். விளங்குதுதானே? ஓகே, நம்ம வந்து மூன்றாவது கேள்விகளை பார்ப்போம். மூன்றாவது கேள்வியை பார்க்கிறோம். ரமேஷ் ஒரு குறித்த கம்பெனியில் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 40 ஆக இருக்கும் போது 5,000 பங்குகளை கொள்வனவு செய்தார். அப்பங்கு ஒன்றின் சந்தை விலை ரூபாய் 50,000 ஆக உள்ள போது அவரிடம் இருந்த பங்குகள் எல்லாம் விற்கப்பட்டன. சரியா? அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ரமேஷ் வந்து சந்தை விலை வந்து 40 ஆக இருக்கிற நேரத்தில் ரமேஷ் வந்து 5,000 பங்குகளை கொள்வனவு செய்யறாரு. ரமேஷ் என்ன செய்யறாரு? ஒரு பங்கின் சந்தை விலை 40 ஆக காணப்படுற சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், 5,000 பங்குகளை கொள்வனவு செய்யறார். அதேவேளை அந்த பங்கின் விலை 40 இருந்து 50 ஆக அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யறாரு? பங்குகளை எல்லாம் விற்கிறார். விளங்குது தானே? சரியா பிள்ளைகள்? அதுல கவனிங்க, உங்களுக்கு முதலாவது கேள்வி விளங்குதா? பங்குகளை விற்கும் போது ரமேஷ் ஒரு பங்கிலிருந்து பெற்ற மூலதன லாபத்தை காண்க. பிள்ளைகள் அந்த கேள்வியை பாருங்க. பங்குகளை விற்கும் போது ரமேஷ் ஒரு பங்கிலிருந்து, ஒரு அந்த வசனத்தை பாருங்க, ஒரு பங்கிலிருந்து பெற்ற மூலதன லாபத்தை காண்க. ஒரு பங்குக்கான லாபத்தை தான் கேட்கறாங்க. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும் சொன்னால், ஒரு பங்கின் சந்தை விலை வந்து, அதாவது வாங்கிய விலை 40 ரூபாய், ஒரு பங்கின் சந்தை விலை அல்லது வாங்கிய விலை ரூபாய் 40. விளங்குது தானே? ரெண்டாவது, ஒரு பங்கின் புதிய சந்தை விலை அல்லது விற்பனை விலை, விற்பனை விலை எவ்வளவு? அப்பங்கு ஒன்றின் சந்தை விலை 50 உள்ள போது என்ன செய்யறாரு? அப்பங்கு ஒன்றின் சந்தை விலை 50 உள்ள போது, கணக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னா 50 மாறிடுச்சு. ஆகவே விற்பனை விலை வந்து 50. இப்ப ஒரு பங்கின் மூலதன லாபம் வந்து 50 இருந்து நீங்க 40 கழிச்சிங்கன்னு சொன்னா 10 ரூபாய் வரும். விளங்குதா பிள்ளைகள்? 50 இருந்து 40 கழிக்கணும். காரணம், ஆரம்பத்தில் 40 ரூபாய் காணப்பட்டுச்சு, புதிய விலை 50 மாறினுச்சு, 50 இருந்து 40 கழிச்சிங்கன்னா 10 ரூபாய் வரும். விளங்குதா? ரைட். ஓகே, நம்ம ரெண்டாவது கேள்வியை கவனிப்போம். எல்லா பங்குகளையும் விற்பதன் மூலம் கிடைக்கும் மூலதன லாபத்தை காண்க. எல்லா பங்குகளையும் விற்பதன் மூலம் கிடைக்கும் மூலதன லாபத்தை கேட்கறாங்க. கிடைக்கும் மூலதன லாபத்தை, ஒரு பங்கின் பங்கு லாபம் எவ்வளவு? 10 ரூபாய். ஏற்கனவே நீங்க கண்டீங்கன்னா 50 இருந்து 40 கழிச்சு 10 ரூபாய் கண்டீங்க. ஒரு பங்கின் பங்கு லாபம் வந்து 10 ரூபாய். வாங்கிய பங்குகள் எத்தனை? 5,000 பங்கு. வாங்கிய பங்குகள் எத்தனை? 5,000. ஆகவே விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்? 10,000 5,000 பெருக்கும் போது ரூபாய் 50,000 வரும். 10,000 5,000 பெருக்கும் போது ரூபாய் 50,000 வரும். விளங்குது தானே? இந்த மாதிரி அந்த கணக்கை நீங்க என்ன செய்யலாம் சொன்னா மிக கவனமா செய்து கொள்ளலாம். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, நம்ம அதிலேயே காணப்படுகின்ற அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதிலேயே காணப்படுகின்ற அடுத்த கேள்வியை பாருங்க. அதிலேயே காணப்படுகின்ற அடுத்த கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மூலதன லாபத்தை முதலிடப்பட்ட பணத்தின் பின்னமாக தருகன்னு சொல்றாங்க. மூலதன லாபத்தை முதலிடப்பட்ட பணத்தின் பின்னமாக தருகன்னு சொல்றாங்க. அப்ப முதலிடப்பட்ட பணம் எவ்வளவு? ஒரு பங்கு 40 ரூபா படி 5000 பங்கு வாங்குறாரு, ரூபாய் 200,000 வந்து முதலீட்டு இருக்கிறாரு. ஒரு பங்கு 40 ரூபா படி பிள்ளைகள், 5000 பங்கு வாங்குறாரு, 40 5000 பெருக்கும் போது ரூபாய் 200,000 பெறப்படும். 200,000 எப்படி எழுதுறது? 200 எழுதிட்டு 3 பூஜ்ஜியம் போட்டுக்கொள்ளுங்க. 200 எழுதுங்க, 3 பூஜ்ஜியங்களை போட்டுக்கொள்ளுங்க. விளங்குதா? கேட்ட கேள்வி வந்து என்னன்னு சொன்னால், மூலதன இலாபத்தை முதலிடப்பட்ட பணத்தின் பின்னமாக தருக அப்படித்தான சொல்றாங்க. பின்னமாக சொன்னால், 200,000 முதலீட்டு இருக்கிறாரு. இரண்டாவது வினாவில் பாருங்க, மூலதன லாபம் அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 50,000 கிடைக்குது. இரண்டாவது கேள்வியில வந்து மூலதன லாபம் வந்து 50,000 கிடைக்குது. அப்ப 200,000 50,000 கிடைக்குமாக இருந்தால் தர 100-க்கு, 200,000 மேல் 50,000 தர 100-னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 25% உங்களுக்கு வந்து 25% இருக்கும். பின்னமா கொடுக்கணுமாக இருந்தால் 200,000 மேல் 50,000 சொல்லி அப்படியே சுருக்கிட்டு விடலாம். அதை சதவீதமா கேட்டாங்கன்னு சொன்னால் தர 100-னு போட்டீங்கன்னா 25% வரும். 25% வரும். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, இப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த பங்குகள் கணக்கு இருக்கு தானே. இந்த பங்குகள் கணக்குல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், 10.2 பயிற்சியில முதலாவது வினா ஒரு அட்டவணை, அந்த அட்டவணையை பூரணப்படுத்தி இருக்கிறோம். விளங்குது தானே? இரண்டாவது வினா கேள்விகளுக்கான விடைகளை நான் சொல்லி இருக்கிறேன். மூன்றாவது வினாவும் மிக இலகுவான ஒரு வினா. விளங்குதா பிள்ளைகள்? இப்ப அதுல பாருங்க, 4, 5, 6, 7 சொல்லி வினாக்கள் தந்திருக்கிறாங்க. 8, 9, 10 சொல்லி அங்கிட்ட வினாக்கள் நிறைய இருக்குது. அதுல பலவீன பயிற்சியிலையும் வினாக்கள் இருக்குது. விளங்குது தானே? பலவீன பயிற்சியிலையும் வினாக்கள் இருக்குது. ஆகவே இனி வரக்கூடிய அந்த கீழே காணப்படக்கூடிய சகல செயற்பாடுகளையும் மீண்டும் ஒரு சேலம் அருள இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில உங்களுக்கு நாங்க வந்து வழங்குவோம். விளங்குது தானே? அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே காணப்படக்கூடிய சகல கணக்குகளையும் நீங்க செய்து விடைகளை எடுத்து வச்சு கொள்ளணும். விளங்குது தானே? மிக தெளிவா மிக அழகா செய்யுங்க, விடைகளை கவனமா எடுத்து வைங்க. நாங்க உங்களுக்கு விடைகளை சொல்லும் போது நீங்க அந்த கணக்குகளை சரிபார்த்து கொள்ளலாம். விளங்குது தானே? இப்ப இந்த வாடகை கொள்வன முறை, கூட்டு வட்டி முறை, எளிய வட்டி முறை, பங்கும் சரக்கு முதலும் இருக்கு தானே, இந்த 4 பகுதிகளையுமே வந்து நீங்க வந்து மிக தெளிவா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது எளிய வட்டியை நீங்க நல்லா படிக்கணும். எளிய வட்டி வந்து I-PRT 100 வாய்ப்பாட போட்டும் செய்யலாம், அல்லது அதை போடாமையும் செய்யலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. கூட்டு வட்டி உங்களுக்கு தெரியும், கூட்டு வட்டி மிக தெளிவா நீங்க செய்வீங்க. வாடகை கொள்வனவுல 2 முறைகள் காணப்படுது. வாடகை கொள்வனவுல வந்து 2 முறைகள் காணப்படுது. அந்த 2 முறைகளையும் நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மிக கவனமா நீங்க வந்து செய்து கொள்ளணும். அதே மாதிரி பங்குகள் கணக்கு, பங்குகள் கணக்கு பாருங்க. இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க படிச்சது வந்து பங்குகள் தான். விளங்குது தானே? ஆகவே இந்த 3 பகுதிகளையும் மிக தெளிவா நீங்க விளங்கி இருப்பீங்களா இருந்தால் இந்த வரப்போற பரீட்சையில வந்து நல்ல புள்ளிகளை பெறுவதற்கு மிக வாய்ப்பாக அமையும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே மிகுதி காணப்படுகின்ற வினாக்களை இன்னும் ஒரு செயலமர்வுல நாங்க வந்து உங்களுக்கு வழங்கி வைப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி.